같은 거로는 너 없어 보고.
முத்துப்ளூஸை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 முதல் வானொலிகளில் ஊடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் மகள் வான இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஏப்ரல் மாதம் 25 சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியில் பலன் போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சன், வணக்கம் நேயர்களே. இன்றைய குரல் அமுதத்தில் கூட ஒழுக்கம் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. புறங்குன்றி கண்டனியர் எனும் அகங்குன்றியும் மூக்கிற்கரியார் உடைத்து. புறங்குன்றி கண்டனியர் எனும் அகங்குன்றி மூக்கிற்கரியார் உடைத்து. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். புறத்தில் குன்றிமணி போல செம்மையானவராய் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல கருத்திருப்பர் உலகில் உள்ளனர் என மு வரதராசன் விளக்கம் தருகின்றார். இங்கே குன்றி என்பது ஆகுபெயராகும். செம்மை கருமை என்பன பொருளின் நிறத்தை விட்டு செப்பத்தினும் அறியாமையினும் சென்றன. பண்பால் ஒத்தலின் இவை பண்பு உவமை ஆகும் என பரிமேலழகர் விளக்கம் தருகின்றார். புறத்தோட்டத்தில் குன்றிமணி போல செம்மையான தோற்றம் உடையவராக ஒழுக்க சீலர்களாக தவ சீலர்கள் போலவும் அகத்தில் குன்றிமணி முனையை ஒத்த கரிய மனமுடைய தீய எண்ணங்களையும் வஞ்சனை கள்ளத்தனம் நிறைந்த உள்ளத்தை கொண்ட போலி மனிதர்கள் இவ்வுலகில் இருக்கின்றனர் என விளக்கம் தருகின்றனர். இத்தகையோர் உள்ளும் புறமும் வேறுபாடு உடைய கீழ் மக்களே ஆவர். கரிய உள்ளத்தை கொண்ட பல போலி துறவிகளும் தவமாற்றும் துறவிகள் அல்லர் எனவும் குறிப்பிடுகின்றனர். ஒருவரது ஒளிரும் முகம் கொண்ட வெளித்தோட்டத்தை வைத்து அவரை எடை போடக்கூடாது எனவும் அவர்களுள் இருண்ட மனமும் உடையோர் பலர் உள்ளனர் என்பதை இக்குறள் விளக்கி நிற்கின்றது. திருக்குறளில் இடம்பெறும் விதை குன்றிமணி ஒன்றே ஆகும் என்னும் சிறப்பினை பெறுகின்றது. புறங்குன்றி கண்டனியர் எனும் அகங்குன்றி முக்கிற்கரியார் உடைத்து. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இம்மாதத்திற்கான சிறப்பு நிகழ்ச்சி விரியும் மூட்டுக்கள் கலந்து சிறப்பிப்பவர்கள் விரியும் மூட்டுக்கள் குழுவினர்.
மொட்டுக்கள் நிகழ்ச்சியில உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழன். இன்னைக்கு தமிழ் தமிழன் பகுதியில நாங்கள் பார்க்க போறது ஒரு தமிழ் பெற்றாளர் ஒருவர். அவர் கிருஷ்ணா வைகுந்தவாசன். இவர் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? சரி, இவர் என்ன செய்தவர் பார்ப்போம். 70களின் பிற்பகுதியில ஐக்கிய நாடுகள் சபையில இவர் தமிழர்களின் பிரச்சனையை பற்றி கதைச்சிருக்கிறார். இவர் கதைச்ச உரையின் ஒரு பகுதி என்ன, இவ்வளவுதான் இவரை கதைக்க விட்டுருக்கணும். அதுக்கு பிறகு மைக்க எடுத்துட்டோமோ மியூட் பண்ணிட்டோ ஏதோ நடந்திருக்கு. ஒரு பகுதியை உங்களோட நான் ஷேர் பண்றேன். என் பெயர் கிருஷ்ணா. ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருக்கும் 25 லட்சம் மக்களை கொண்ட பலம் பொருந்திய தமிழீழத்திலிருந்து வந்திருக்கின்றேன். தமிழீழம் போன்ற அடக்கி ஒடுக்கப்பட்டுள்ள சிறிய தேசங்கள் உலகின் ஆக உயர்ந்த மன்றமான இந்த சபையில் தமது முறையீடுகளை வைக்க முடியாதென்றால் நாங்கள் எங்கேதான் போவது? தயவு செய்து ஒரே ஒரு நிமிடம் என்னை பேசுவதற்கு அனுமதியுங்கள். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தனது இனக்கொலை கொள்கையை தொடர்கின்றது. இதுதான் கிருஷ்ணா வைகுந்தவாசன் அவர்கள் எங்கட தமிழர் பிரச்சனையை பற்றி ஐக்கிய நாடுகள் சபையில உலக நாடுகளுக்கே தெரியப்படுத்தின அந்த உரையின் ஒரு பகுதி.
இந்த மாத மொட்டுக்களின் வாசத்தில் எனது வீட்டில் பயன்படுத்தி வரும் ஒரு கை வைத்தியம் ஒன்றைத்தான் பகிர இருக்கிறேன். இது வந்து சித்த மருத்துவத்தை சேர்ந்தது. இப்ப பருவகால மாற்றத்தின் போது உடல் ஏற்படுகின்ற சிறு சோர்வு, தடிமல், இருமல், மெல்லிய தொண்ட நோவுக்கு கண்கண்ட மருந்தாதான் கீழ்வருவனவற்றை நான் பாவிச்சு வருகிறேன். சம அளவு எலுமிச்சை சாறு, இஞ்சி சாறு, தேன் இவ மூன்றையும் உண்டாக கலந்து 5-6 மணித்தியாலங்களுக்கு ஒரு முறை 1-2 மேசை கரண்டி குடித்து வர மேற்கண்ட வருத்தங்கள் வந்து பறந்து போறதை நான் பார்த்திருக்கிறேன். இதனை நீங்கள் தேநீர் போலவும் தண்ணீர் விட்டும் குடிக்கலாம். அதோட இதுக்குள்ள உடனடியாக இடித்து எடுத்த மிளகு தூளும் சேர்த்து கொள்ளலாம். ஆனா முக்கியம் என்னன்னு சொன்னா, இந்த சாறுகளை நீங்க அண்டண்டு எடுத்து செய்தா கொஞ்சம் கூட நல்லது. எல்லாத்தையும் கலந்துட்டு வேணுமெண்டா 1-2 நாட்கள் குளிர்சாதன பெட்டிக்குள்ளையும் வைக்கலாம். இப்ப தேனுக்கு நீங்க மனுக்கா ஹனி பாவிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். உங்களுக்காக அறிவு.
என்னப்பா சில நேரம் என்ன செய்யறதே தெரியாம இருக்குது. எங்கேயாவது போகணும் போல இருக்குது, ஆனா எங்க போறேன்னு தெரியாது.
நீ சரியா சொன்னீரப்பா, சில நேரங்கள்ல வேலை இருந்தாலும் வேலைக்கு போட்டு வந்து சமைச்சு முடிச்சு ஒரு இடத்துல போய் குந்தி கொண்டு இருந்தாலும் இந்த மனதுக்கு வந்து ஒரு ஒன்றுமே ஒரு நிறைவு பெறாத மாதிரி எங்கேயாவது போகணும் மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது. உங்களுக்கு அப்படி இருக்கிறது, என்ன செய்யறதுன்னு
தெரியல. அதான் சொல்றேன்,
எனக்கு வந்து அந்த ஹாபி அப்படி ஒண்ணும் உங்களுக்கு இல்லையே.
அப்படி என்ன என்ன
ஹாபி? என்ன பொழுதுபோக்கு கண்டுமீனா?
ஓ, பொழுதுபோக்கு அது கொஞ்சம் இருக்குத.
இப்ப நீங்க இப்ப சொன்னீங்களாப்பா, இப்ப என்ன செய்யறேன்னு தெரியாம நிக்கிறேன்னு சொல்லி, நான் வந்து ஒரு பொழுதுபோக்க இப்படியான இடத்துக்கெல்லாம் மாத்துவேன். இப்ப நீங்க எனக்கு வந்து வாசிக்கிற சரியான விருப்பம், நீங்க நம்ப மாட்டீங்க, சில நேரம் சில எழுத்தாளர்கள் வந்து உங்களோட வேறு ஒரு உலகத்து கொண்டு போவினா நல்லா இருக்கும். அந்த அந்த மாதிரியான எழுத்துக்களை நீங்க தேடி வாசிக்கலாம். நீங்க சின்னல படிச்சதையும் இருக்கலாம், அதை நீங்க திருப்பி எடுத்து வாசிக்கலாம். இல்ல புதுசா நீங்க எதையாவது ஒண்ண கண்டுபிடிச்சு வாசிக்கலாம். அந்த வாசிப்புன்றது உங்களை கன விஷயத்திலையும் கொண்டு போகும். அதே நேரம் இப்ப நீங்க ஒரு மாதிரி அழுத்து சரிச்சு கதைக்கிறீங்களா, அதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும்.
ஆனா அது வந்து நல்ல புத்தகங்கள் வாசிப்போம். இப்ப நான் ஒரு புத்தகம் வாசிக்கிறேன்னு இறையுதிர் காடன்னு சொல்லி இந்திரா சவுந்தரராஜன் எழுதினது. அத பாத்தீங்களா, நான் வேலையில இருக்கவும் எப்படா வீட்டை வந்து அந்த புத்தகத்தை தூக்குவேன் மாதிரி இருக்கும். அப்படியே பழனி மலைக்கும் போகற்ற ஆச்சிரமத்திலும் போய் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங்.
உண்மைதான், புத்தகம் வாசிக்காதாங்களும்
புத்தகம் வாசிக்காதான்
பெருசா எனக்கு பெருசா விருப்பம் வண்டி இல்ல. யூடியூப்ல தெரியும் நானே அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அண்ட் சொல்லுவினம் சில பேர் குடுப்பினம் எக்ஸாம்பிள் வந்து சுகி சிவம், மற்றது வந்து சுல்தானா பர்வின், மற்ற இன்னொரு லேடி இருக்கிற பாரதி பாஸ்கர், சோ அவையில் ஸ்பீச்சுகள் நான் கேட்கிறேன். உண்மையா கேட்க நல்லா தான் இருக்கு. அவையில் சொல்லிக்கல வந்து இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல இப்ப இப்ப தங்களோட ஃபேமிலியில தங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சமூகத்துல என்ன நடக்குதோ அதைத்தான் வச்சு விளங்கப்படுத்தினோம். என்ன அதை கேட்கவே உண்மையா ஒரு நல்ல ஒரு ஆர்வமா இருக்கு. அதே நேரம் இதை நீங்க படுத்தி போது முதல் கேட்டுட்டு படுத்தீங்கன்னு சொன்னா உங்க ஒரு மனம் வந்து ஒரு அமைதிப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு.
ஓ, அதை விட இப்பதான் இப்ப இருக்குது. உங்களோட கைபோன் கை தொலைபேசியில தொட்டிங்களே போகுமே இல்ல தொடர்ந்து.
அது தலையடியில்
சரியா சொன்னீர். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் நீங்கள் பார்க்கலாம். சே ஒரு ஹாஃப் அன் அவர் மேபி உங்களுக்கு ஏதாவது பார்க்க விரும்பினா பார்க்கலாம். ஆனா நான் என்ன செய்யறேன், பெரும்பாலும் பிள்ளையல் வீட்டுல இருந்தா பிள்ளையல் புரிய இருந்தா கூட பிள்ளையலோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. என்னன்னு சொன்னா அவையோட சேர்ந்து கதைப்பேன். இப்ப இப்பத்தைய உலகம் என்ன மாதிரி நடக்குது, என்ன விஷயங்கள் இவன் அவைகளோட சதைக்கிறதால இளம் தலைமுறையினுடைய அந்த பிரச்சனைகள், அவையின் விருப்பங்கள் எல்லாம் தெரிய வருது. அவைகளோட சேர்ந்து படம் பாக்குறேன், அப்படியான நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு.
அதோட ஷாப்பிங்
நான் யோசிக்கிறேன், நான் ஒன்று செய்யறேன்னா ஏதாவது புதுசா யூடியூப் வழிய கண்டுறேன் அதை செய்துருவேன், டக்குன்னு செய்து
பார்ப்பேன்.
செய்து சாப்பிடணும் இல்லையோ ஆக்கல கொடுப்பேன், ஏன்னா எனக்கு அது ஒரு விருப்பம் இருக்கு. ஒவ்வொரு திருவிழாக்கும் ஏதாவது செய்து பார்த்து
கொண்டு
தான்
யூடியூப்ல பாத்துட்டு உடனே செய்யறபடி உங்களோட ரெசிபி நல்லா வந்து நல்லா சாப்பிடுங்க செய்யறது. ஆனா நான் என்ன செய்யறது, நான் பாக்குறது ஒரு நேரம் செய்ய
புது பலகாரம்
கண்டுபிடிக்கிறீங்க சாப்பாடு புத்தகம் வாசிக்கிறத விடுங்க, வேற என்னப்பா செய்யலாம். அது சரியா நீ தானே ஏதோ தோட்டம் எல்லாம் செய்து கொண்டிருக்கு, அதை பற்றி சொல்லுமே, அது நாங்களும் செய்து பார்ப்போம்.
ஓமாப்பா இந்த முறை நான் நிறைய கண்டு நிறைய வச்சேன்னா அந்த முறை தோட்டத்தில். அதில் எனக்கு முக்கியமாக சரி வந்தது சந்தோஷமான விஷயம்னா ஓட்டமெலம், ஓட்டமெலம் வச்சு இந்த முறை நிறைய காய்ச்சு நல்லா
இனிக்குதோ,
நல்ல இனிப்பு,
பெரிய ஓட்டமெலம்.
ஓ பெரிய ஓட்டமெலம் எனக்கு என்ன, நான் முந்தி முந்தி நிறைய தரம் ட்ரை பண்ணி எனக்கு சரியே வரையில சரியோ
கட்டிக்கா.
ஒரு முறை நத்தை வந்து திண்டுடுமாப்பா, இந்த முறைதான் ஒரு மாதிரி, இந்த முறைதான் ஒரு மாதிரி வந்து நிறைய எனக்கு ஒரு முறை இந்த பூ வந்து காய் வரைக்கும் அவ்வளவு ஆசையா இருக்கும். சோ எனக்கு அது இந்த முறை சக்சஸ்.
ஓகே இந்த விஞ்சருக்கு வைக்கிறது,
மின்டருக்கு என்ன வைக்கிறது, மின்டருக்கு என்னென்ன மிரக்கறி வருமண்டு நீங்க அந்த சீட்ஸ் வாங்கிட்டு பாக்கும்
இன்னொரு ஹாபி சொல்லட்டும், தைக்க விருப்பமா இருக்கு அவங்க.
எனக்கு
விருப்பம்
பொறுமை இல்ல,
அப்படி
அமைத்தது வந்து கொஞ்சம் நாங்க சேர்ந்து கொஞ்சம் நடக்கலாம் என்ன
நடக்கிறோம்
நடக்கிறோம் சரி, ஆனா கொஞ்சம் கூட நேரம்
அடிக்கடி ஒன்று சேருவோம்.
படித்ததில் பிடித்தது வழங்குபவர் தாமரை. இது ஒரு தந்தை தனது மகனுக்கு தனது இறுதி காலத்தில் வழங்கிய ஒரு அறிவுரை, எனினும் இந்த அறிவுரை எல்லோருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று. ஒரு தந்தை தனது இறுதி காலத்தில் மகனை அழைத்து, மகனே இது உனது பூட்டனின் கை கடிகாரம், 200 வருடங்கள் பழமை வாய்ந்தது, நான் உனக்கு இதனை தருகிறேன், அதற்கு முன்னால் நீ கடைக்கு சென்று இதனுடைய விலையை மதிப்பிட்டு வா என்று கூறினார். அவனும் கைக்கடியார கடைக்கு சென்று விட்டு திரும்பி வந்து தந்தையிடம், தந்தையே இது $5 மட்டுமே பெறுமதியானது என்று சொல்கிறார்கள் என்று கூறினான். தந்தையும் பழைய பொருட்களை விற்கும்
கடைகளுக்கு சென்று அவர்களிடம் கேட்டுப்பார் என்று கூறினார். அவனும் அங்கு போய்விட்டு வந்து இதற்கு அவர்கள் $5,000 தான் தர முடியும் என்கிறார்கள் என்று கூறினான். இதனையும் கேட்ட தந்தை இதனை கொண்டு போய் மியூசியத்தில் சென்று விலையை கேட்டுப்பார் என்று கூறினார். அவனும் அங்கு போய்விட்டு வந்து தந்தையிடம், நான் அங்கு போன பொழுது அவர்கள் அதனை பரிசோதனைக்குட்படுத்த ஒருவரை வரவழைத்து பரிசோதித்து விட்டு என்னிடம் இதற்கான பெறுமதி $1,000,000 என்கிறார்கள் என்றான். உடனே தந்தையும் மகனை பார்த்து, மகனே, சரியான இடம்தான் உனது அந்தஸ்தை சரியாக மதிப்பிடும். எனவே பிழையான இடத்தில் நீ உன்னை நிறுத்திவிட்டு உன்னை மதிக்கவில்லை என்று நீ கோபப்படுவதில் அர்த்தமில்லை என்றார். உன்னுடைய மரியாதையை அறிந்தவனே உன்னை கண்ணியப்படுத்துவான். உனக்கு தகுதி இல்லாத இடத்தில் நீ இருக்காதே. இதனை வாழ்க்கையின் பாடமாக எடுத்துக்கொள் என்று ஆலோசனை வழங்கினார்.
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது விரியும் வண்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் வருகின்ற மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 முதல் இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்தில், பிரதான மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்து விடாதீர்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய சங்கத்தின் வருடாந்த பொதுக்கூட்டம் வருகின்ற மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 முதல் இலக்கம் 20 பிள்ளை வீதி லெஜிஸ்டர் பிரதான மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு விண்ணுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும். மொழிப்பூர் தியாகிகள் வீரவணக்க நினைவு விழா 2026 வருகின்ற ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5:30 முதல் இரவு 9:30 வரை, இடம் பாவகதேறு பெருஞ்சித்தனார் அரங்கம், இலக்கம் 13 மே வீதியில் மவுண்ட் ஹோஸ்கிலில் அமைந்திருக்கின்ற பூநிறைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்புகளையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். மேலதிக தகவல்களுக்கு நண்பர் பிரேம் கந்தசாமி, அலைவிசை இலக்கம் 0723440012 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு மேலதிக தவறுகளை பெற்றுக் கொள்ளலாம்.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வானொலி ஊடாக உங்களுடன் இணைவது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. போரால் சிதையின் லெபனான், பெய்ரூட் ஆட்சி அதிகாரம் யார் கையில்? 1943 லெபனான் பிரான்சிடம் என்று சுதந்திரம் பெற்ற போது மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின்படி லெபனான் அதிபர் மெரைனெட் கிறிஸ்தவராகவும் பிரதமர் சுனி முஸ்லீமாகவும் நாடாளுமன்ற சபாநகர் சியா முஸ்லீமும் இருக்க வேண்டும் என்பதே அடிப்படை நியதியாகும். கடந்த 6 வாரங்களாக லெபனான் மீது இஸ்ரேல் தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் 3,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டு உள்ளனர். இஸ்ரேலிய துருப்புகள் தொடர்ந்து லெபனானில் படையெடுத்துள்ளன. இவை இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் இடையிலான தற்போதைய மோதலின் காரணமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஈரானிய போர் தற்போது லெபனானிலும் மேலும் பரவுவது போல் தெரிகின்றது. லெபனான் தலைவர் பெய்ரூட்டில் ஈரானிய புரட்சிகரப்படை தளபதி குறிவைத்து பல தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தியுள்ளது. இதற்கு முன் ஹிஸ்புல்லாவுடன் நடக்கும் போரில் இஸ்ரேல் பெய்ரூட்டை பேரையளவில் தாக்குவதில்லை. பெய்ரூட் மிகப்பெரிய சுற்றுலா பயணத்தலம், தற்போது அகதிகள் தஞ்சமடையும் பேரையிடமாக மாறிவிட்டது. இதுவரை சுமார் 500,000 மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி உள்ளதாக லெபனான் அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 1 வாரத்தில் மட்டும் 1,000க்கும் மேற்பட்டோர் மாண்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. முன்னைய ஈரானிய உச்சத்தில் அயத்துல்லா அலி கொமே கொல்லப்பட்டதை தொடர்ந்து லெபனான் இருக்கும் ஹிஸ்புல்லா படை மீது இஸ்ரேல் பாரிய தாக்குதலை தொடர்ந்தது. அதன் விளைவாக இந்த போர் மீண்டும் ஆரம்பமாகியது. 1975 முதல் 1990 ஆண்டு வரை லெபனான் பெற தரப்பினர் நடைபெற்ற உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை எந்த ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. இந்த உள்நாட்டு போரில் 120,000 பேர் மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என மதிப்பிடப்படுகின்றது. 2012 ஆண்டு நிலவரப்படி ஏறத்தாழ 76,000 மக்கள் லெபனானின் உள்ளேயே இடம்பெயர்ந்துள்ளனர். தவிர இப்போரின் காரணமாக 1,000,000 மக்கள் லெபனான் விட்டு வெளியேறியதாகவும் மதிப்பிடப்படுகின்றது. 1920 முதல் 1943 வரை பிரான்சி குடியேற்றவாத அதிகாரங்களின்படி லெபனானில் அரசியலிலும் சமயமும் தொடர்புடையாக உள்ளன. இந்த நாட்டு நாடாளுமன்றம் முன்னர் கிறிஸ்தவர்களை முன்னிலை வைக்குமாறு அமைக்கப்பட்டது. இருப்பினும் முஸ்லிம்கள் பெரும்பான்மை இருந்த நாட்டில் மேற்கத்திய மரபுசார் அரசுக்கு எதிராக இடதுசாரிகளும் அரபுசார் அமைப்புகளும் பல எதிர்ப்பு இயக்கங்கள் அமைத்து போராட்டங்கள் நடத்தினர். 1947 இஸ்ரேல் நிறுவப்பட்டு 1,000,000 பலஸ்தீன அகதிகள் லெபனானுக்கு இடம்பெயர்ந்தமர் நாட்டின் முஸ்லீம் மக்கள் தொகை கூடியளவு அது அதிகரித்தது. ஆட்சியில் இருந்த மெரைனியட் கிறிஸ்தவர்கள் மேற்கத்திய நாடுகளை ஆதரிக்க இடதுசாரிகளும் அரபுசார் குழுக்களும் அரபு நாடுகளுக்கு ஆதரிக்க பனைப்போரின் போது லெபனான் நாடு பெரிய அளவில் பிளவுபட்டது. லெபனான் அரசியல் அதிகாரம் பல்வேறு மதப்பிரிவுக்கிடையே பிரிக்கப்பட்டுள்ளது. 1943 லெபனான் பிரான்சிடமிருந்து சுதந்திரம் பெற்ற போது மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின்படி லெபனான் அதிபர் மெரைனியட் பிரிவைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதும் பிரதமர் சுனி முஸ்லீமாகவும் சபாநாயகர் ஜியா முஸ்லீம் இருக்க என்பதே நியதியாகும். ஹிஸ்புல்லா ஒரு அதிகாரப்பூர்வ அரசு அமைப்பு அல்ல. ஆனால் கடந்த 40 ஆண்டுகளில் லெபனானுக்குள் அது ஒரு ஆதிக்க சக்தியாக மாறியுள்ளது. ஹிஸ்புல்லா லெபனானுக்கு ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் பாரிய ராணுவ அமைப்பையும் கொண்டுள்ளது. ஆயுத ரீதியாக லெபனான் தேசிய ராணுவத்தை விட ஹிஸ்புல்லா மிகவும் சக்தி வாய்ந்த இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஹிஸ்புல்லா லெபனான் சக்தி வாய்ந்ததற்கு அடிப்படை காரணம் அவர்களில் 50,000 வீரர்கள் இருப்பதாக கூட கருதப்படுகிறது. அத்துடன் ஹிஸ்புல்லாவிடம் 120,000,000 ராக்கெட்டுகள் இருப்பதாகவும் அமெரிக்கா தளமாக கொண்ட ஒரு ராணுவ ஆய்வினருடன் தெரிவித்துள்ளது. லெபனான் தேசிய அரசாங்கம் பலவீனமாக இருப்பதாலும் ஹிஸ்புல்லா மேலும் பயன் அடைந்துள்ளது. 2022 முதல் லெபனானுக்கு அதிபர் இல்லை. அதிபர் யார் என்பதை தீர்மானத்தில் அரசியல் கட்சிகளுக்கு உடன்படிக்கை எதுவும் ஏற்படப்படவும் இல்லை. ஹிஸ்புல்லா தனது சொந்த குறிக்கோளை செயற்படுத்த தடுக்கும் அளவுக்கு லெபனான் அரசு பலமானதும் இல்லை. லெபனான் உள்நாட்டின் போரும்போது 1982 லெபனானை ஆக்கிரமித்த இஸ்ரேலிய படைகளை எதிர்க்க ஜியா முஸ்லிமோ ஆயுத குழுவாக ஹிஸ்புல்லா உருவாக்கப்பட்டது. இக்குழுவுக்கு அன்றிலிருந்து இன்று வரை ஈரானின் இஸ்லாமிய குடியரசு பெருமளவில் ஆயுதம் மற்றும் நிதியுதவிகளை வழங்கி வருகிறது. ஹிஸ்புல்லா என்பதன் பொருள் கடவுளின் கட்சி என்பதாகும். 1985 ஹிஸ்புல்லா தனது இருப்பை முறையாக அறிவித்தது. அப்போது அக்குழு ஈரானில் உள்ளதை போல லெபனானில் ஒரு இஸ்லாமிய அரசை நிறுவ விரும்புவதாக அறிவித்தது. தெற்கு லெபனான் மற்றும் பலஸ்தீன போரில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அது உறுதியளித்தது. 2009 ஹிஸ்புல்லா ஒரு புதிய கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டது. அதில் அது ஒரு இஸ்லாமிய அரசு உடாக குறிப்பிடவில்லை. இருப்பினும் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டு மேலும் தொடர்ந்தது. இஸ்ரேல் இறுதியாக 2000 ஆண்டில் லெபனானிலிருந்து முழுமையாக தனது படைகளை பெற்றது. ஹிஸ்புல்லா அதை வெற்றி என்று கூறி 1992 ஹிஸ்புல்லா நாடாளுமன்றத்துக்கு வேட்பாளர்களை அரசியல் ரீதியாக நிறுத்த தொடங்கியது. லெபனான் ஹிஸ்புல்லா இப்போது பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அந்நாட்டின் அரசாங்கத்தில் ஹிஸ்புல்லா உறுப்பினர்களும் அமைச்சராக உள்ளனர். லெபனான் சியா முஸ் சமூகங்கள் பெருமளவு உள்ள பகுதிகளில் பள்ளிகள், சுகாதாரம் மற்றும் சமூக சேவைகள் போன்றவற்றையும் ஹிஸ்புல்லா அமைப்பை நடத்தி வருகிறது. லெபனானில் உள்ள மற்ற கட்சிகளும் தங்கள் தொகுதிகளுக்கு இத்தகைய சேவைகளை வழங்குகின்றன. ஆனால் அவற்றை விட ஹிஸ்புல்லா மிக பரந்த வலையமைப்பை கொண்டிருப்பதாக லெபனானில் நம்பப்படுகின்றது. இதுவே இன்றைய லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மிக காத்திரமான ஒரு வலுவான ஒரு அரசியல் ரீதியான ராணுவ கட்டமைப்பை கொண்டிருப்பதால் லெபனான் ராணுவத்தை விட லெபனான் அரசை விட மிக வலிமான இருப்பதாக கருதப்படுகின்றது. மீண்டும் உங்களுடன் வான் அலைகளை சந்திக்கும் வரை நன்றி கூறி விட வருகிறேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
பலம் பெறும் தென்னிந்திய திரைப்பட பாடகி ஜானகி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி என்ற வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான கண்ணோட்டம் ஒன்றை தருவதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருப்பவர் சங்கீதா லிங்கேஷன்.
வணக்கம் நேயர்களே. காதலை அழகாக பாடிய ஜானகியின் சொல்லப்படாத காதல் எதில் முடிந்தது தெரியுமா? இளையராஜா முதன் முதலில் இசையமைப்பாளராக அறிமுகமான அன்னக்கிளி படத்தில் அன்னக்கிளி உண்ணத்தேடுதே என்கின்ற பாடலை பாடியவர்தான் எஸ் ஜானகி. இந்த பாடல் ஜானகியை பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாக்கியது. தொடர்ந்து இளையராஜாவின் இசையில் மனதை மயக்கும் பல பாடல்களையும் பாடினார். இளையராஜாவின் இசையில் ஜானகி பாடிய அனைத்து பாடல்களுமே தேவகாலம்தான். எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் இணைந்து பல அற்புதமான பாடல்களை ஜானகி பாடியிருக்கிறார். ஜானகி மேடை பாடகியாக இருந்த போது ராம் பிரசாத் என்பவர் அவருக்கு அறிமுகமானார். ஜானகி கலந்து கொள்ளும் இசை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யும் நபரின் மகன்தான் இந்த ராம் பிரசாத். ஜானகியின் திறமை வெறும் இசை கச்சேரியோடு முடிந்துவிடக் கூடாது, அவர் சினிமாவில் பாட வேண்டும் என தந்தையிடம் ராம் பிரசாத் கூறினார். அவரின் ஆலோசனைப்படியே சென்னை வந்த ஜானகி ஏவிஎம் நிறுவனத்தில் பாடகியாக வேலைக்கு சேர்ந்தார். இப்படி தனது திரை இசை பயணத்தை துவங்க காரணமாக இருந்த ராம் பிரசாத் மீது ஜானகி கொண்டிருந்த நட்பு பின்னாளில் காதலாகவும் மாறியது. எத்தனையோ கதாநாயகிகளின் காதலை தனது இனிமையான குரலில் வெளிப்படுத்திய ஜானகி தனது காதலை ராம் பிரசாத்திடம் சொல்லவே இல்லை. ஆனாலும் அவரின் காதல் திருமணத்தில் முடிந்தது. சினிமாவில் வாய்ப்பு தேடும் போது, ரெக்கார்டிங் தியேட்டருக்கு போகும் போது ஜானகியுடனேயே ராம் பிரசாத் இருப்பார். தனது முழு வாழ்க்கையையும் ஜானகியின் திரை இசை பாடல்களுக்காகவே ராம் பிரசாத் தியாகம் செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். நன்றி. அன்னக்கிளி என்ற படத்தில் சிவகுமார் சுஜாதாவின் நடிப்பில், இசைஞானி இளையராஜாவின் அறிமுக இசையில், பஞ்சு அருணாசலத்தின் வரிகளில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய இந்த பாடலை கேட்டு மகிழுங்கள். நன்றி. வணக்கம் நேர்களே. அன்புடன் விடைபெறும் நான் சங்கீதா லிங்கேஷன்.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.